வேதாகமத்தின் அடிப்படை சத்தியங்கள், மனிதனை குறித்த தேவனுடைய நோக்கம், சகோதர சகரியா புன்னன் அவருடைய வேத பாடம். தேவன் மனிதனை ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட உண்டாக்கினார். நாம் வேதத்திலே திருப்பும் பொழுது வேதத்தின் முதல் அதிகாரம், அதிலே தேவன் எப்படி மிருகங்களையும் மனிதனையும் உண்டாக்கினார் ஆறாம் நாளிலே, ஒரே நாளிலே என்று நாம் வாசிக்கிறோம். அது ஆறாம் நாள். நம்மில் அநேகர் மனிதன் ஆறாம் நாளில் உண்டாக்கப்பட்டான் என்று அறிந்திருக்கிறோம். அதே நாளிலே தான் அவர் விலங்குகளையும் உண்டாக்கினார். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, அவர் அப்படி செய்ததற்கு ஒரு காரணம் உண்டு. ஆறாம் நாளின் முதல் பாகத்திலே அவர் விலங்குகளை உண்டாக்கினார், இரண்டாம் பாகத்திலே அவர் மனிதனை உண்டாக்கினார். அதற்கு முந்தின நாளிலே அவர் பறவைகள் மீன்களை உண்டாக்கினார். பறவைகள் மீன்களுக்கும் மனிதனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் அதிகமாக உள்ளது, ஆனால் விலங்குகளையும் அதனுடைய சரீர கட்டமைப்பையும் மனிதனுடைய கட்டமைப்பையும் பார்க்கும் பொழுது ஒரு ஒற்றுமை காணப்படுகிறது. மனிதனுக்கு கண்கள், கால்கள், உள்ளான உறுப்புகள் அதே மனிதனாலே இருவரும் உண்டாக்கப்பட்டார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வித்தியாசம் உண்டு. அந்த வித்தியாசம் அதுதான் மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. இதை நாம் அறிந்து கொள்ளாவிட்டால் மனிதன் விலங்குகளுடைய நிலைக்கு கீழே போய்விடுவான். இந்த செய்தியை தான் தேவன் மனிதனுக்கு கொடுக்கிறார். ஒரே நாளிலே மனிதனையும் விலங்குகளையும் உண்டாக்குவதன் மூலமாக இந்த செய்தியை மனிதனுக்கு தருகிறார். அதே மனிதனாலே உண்டாக்கினார். உள்ளே உள்ள உறுப்புகள், வெளியே உறுப்புகள் ஒற்றுமை காணப்படுகிறது. வெளியே காணப்படுகிற கரங்கள், கால்கள், ஆனால் ஒரு குறிப்பிட்ட வித்தியாசம், தேவன் மனிதனுடைய சுவாசத்தை, மனிதனுடைய நாசிலே தம்முடைய சுவாசத்தை ஊதினார். மனிதன் ஜீவாத்மாவானான். ஏனென்றால் தேவன் அவனுக்கு ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார், ஆகவே அவன் ஜீவாத்மாவானான். ஒன்று தெசலோனிக்கேயர் 5:23 வாசிக்கிறோம், அங்கே மனிதன் ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த மூன்றையும் கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு விலங்குக்கு அந்த ஆவி இல்லை. ஆனால் மிருகங்களுக்கு உணர்வுகள் இருக்கிறது, சிந்திக்க முடியும். ஒரு நாய்க்கு மனிதனைப் போல உணர்வுகளும் இருக்கிறது, ஆனால் அவைகளுக்கு ஆவி இல்லை. தேவன் மனித நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். மனிதன் இந்த தேவனால் உண்டாக்கப்பட்ட அந்த ஆவிக்கு அவன் முன்னுரிமை கொடுக்காவிட்டால், விலங்குகளுக்கு அந்த ஆவி இல்லை, அப்படி முன்னுரிமை கொடுக்காவிட்டால் அவன் விலங்குகளுடைய நிலைக்கு அவன் கீழே போய்விடுவான். இதைத்தான் நாம் பார்க்கிறோம், நம்ம சுற்றி உள்ள உலகத்திலே பார்க்கிறோம். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவன் அவனை மீண்டுமாய் ஆதாமை உண்டாக்கினார் அல்லவா, அந்த நிலைக்கு அவனை கொண்டு செல்லுகிறார். அந்த ஆவிக்கு அது அவன் முன்னுரிமை கொடுத்து வாழப்போகிறான். அவனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு பகுதியாக ஆவியை அவன் காண்கிறான். பாவம் வந்த பொழுது மனிதனுடைய ஆவி மரித்து விட்டது, தேவனோடு உள்ள தொடர்பு முறிந்து விட்டது. மனிதனுடைய ஆவி மரித்த பொழுது அவன் விலங்குகளைப் போலவே வாழ ஆரம்பிக்கிறான். ஏனென்றால் அவனுடைய மனிதனுடைய அந்த முக்கியமான பகுதியானது மரித்து விட்டது பாவத்தினாலே. கிறிஸ்து அதை உயிர்ப்பிக்க முடியாய் வருகிறார். அந்த ஆவியில உயிரை கொடுக்க முடியாய் வருகிறார், ஜீவனை கொடுக்க முடியாய் வருகிறார். ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்கும் பொழுது அதுதான் நடக்கிறது. தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை மனிதனுக்குள்ளே போடும் பொழுது நம்முடைய உள்ளான அந்த இடத்திலே உயிர்ப்பிக்குதல் நடைபெறுகிறது. அங்கே இயேசு கிறிஸ்து உயிர் தந்தது போல நமக்குள்ள ஒரு உயிர்ப்பிக்குதல் நடைபெறுகிறது. ஆகவேதான் கிறிஸ்தவர்கள் ஞானஸ்நானம் எடுக்க முடியாய் கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள். ஞானஸ்நானத்திலே ஒரு உயிர்த்தெழுதல் நடந்து விட்டது என்பதை நாம் சாட்சி எடுக்கிறோம். இப்பொழுது அவனுடைய ஆவி ஜீவன் பெற்ற பிறகு நமக்கு முன்பாக எவ்வளவோ தேர்வு செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. இரண்டு காரியங்கள் இருக்கிறது, அதில் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும். இப்பொழுது நமக்குள்ள இருக்க தேவனுடைய சுவாசமாகிய ஆவியின்படி வாழ்வதா, அல்லது சரீரத்தினுடைய இச்சைகளின்படி நான் வாழ்வதா, இந்த இரண்டில ஒன்றை தெரிவு செய்யக்கூடிய நிலையில வருகிறான். ஆகவே இந்த இரண்டு இழுப்புகளுக்கு மத்தியிலே மனிதன் காணப்படுகிறான். நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆசை இச்சைகள் நம்மை கீழ் நோக்கி இழுக்கிறது. அது நம்ம எப்பொழுதும் கீழ் நோக்கி இழுக்கிறது, பூமியை நோக்கி இழுக்கிறது எல்லா நேரங்களிலேயும். அநேக காரியங்கள், அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை பாவத்துக்குள்ளாய் வழி நடத்துகிறது. அது தேவன் நமக்கு கொடுத்த அற்புதமான சரீரத்தை கெடுக்கிறது. அதே நேரத்தில் கிறிஸ்து நமக்குள்ளாக வரும்பொழுது அவர் பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை திறந்து கொடுக்கிறார். நமக்குள்ளாக மேல் நோக்கி இழுக்கக்கூடிய ஒரு இழுப்பை நாம் உணர்கிறோம், அதை நாம் அனுபவிக்கிறோம். தேவன் நம்மை அழைக்கிறார், இந்த சரீர இச்சைகளை மேற்கொள்ளும்படியாக, பரத்துக்குரிய காரியங்களை வாழும்படியாக நம்மை மேல் நோக்கி இழுக்கிறது. தேவனுடைய காரியங்களுக்காக வாழ ஆரம்பிக்கிறோம். எந்த ஒரு விலங்குக்கும் இப்படிப்பட்ட ஒரு மேல் நோக்கி உள்ள இழுப்பு இல்லை. ஆகவே இங்கே நாம் ஆதியாகமும் 1 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், தேவன் மனிதனை உண்டாக்கினார், அவர் ஒன்றை சொன்னார், மற்ற எல்லா விலங்குகளையும் உண்டாக்கும் பொழுது அதற்கு ஒரு நோக்கம் இல்லை என்று சொல்லப்படவில்லை. தம்மை தொடர்பு படுத்தி எந்த ஒரு நோக்கமும் இல்லை. ஆனால் மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பதாகவே அவர் ஆதியாகமும் 1:26 தம்முடைய நோக்கத்தை கூறுகிறார். நம்முடைய சாயலிலே மனிதனை உண்டாக்குவோமாக, ஒரு நோக்கம் உண்டு. மனிதன் உண்டாக்குவதற்கு முன்பதாகவே ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆனால் மற்ற சிற்றுகளுக்கெல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாம் 1:3 வாசிக்கும் பொழுது, அது தேவன் பேசினார், ஒன்று உண்டாயிற்று, தேவன் ஒன்றை கட்டளையிட்டார், ஒன்று உண்டாயிற்று, வெட்டாந்தரை உண்டாயிற்று, தேவன் பேசினார், சூரியனும் சந்திரங்களும் நட்சத்திரம் உண்டானது, தேவன் பேசினார், பறவைகளும் மீன்களும் உண்டாகினது. அதே போலதான் விலங்குகளும். 24 இப்படி சிருஷ்டிகள் உண்டாவதாக என்று உண்டாக்கி சொன்னார். ஆனால் இப்பொழுது மனிதன் உண்டாகுவானாக என்று சொல்லவில்லை. மற்ற எல்லா சிருஷ்டிகளுக்கும் தேவன் வார்த்தையினால் உண்டாக்கினார். ஆனால் மனிதன் விசேஷத்தவனாக இருந்தான். தேவன் ஏன் அப்படி உண்டாக்கினார் என்று சொன்னால், அவன் தேவனுடைய சாயலினாலே உண்டாக்கப்படப் போகிறான். பரலோகத்தில் இருக்கக்கூடிய தூதர்கள் கூட அப்படிப்பட்ட அந்த சாயலை, அந்த சிலாக்கியத்தை அவர்கள் பெற்றுக் கொள்கிறதில்லை. ஆகவே நாம் 26 வாசிக்கிறோம், தேவன் சொல்கிறார், நாம் மனிதனை உண்டாக்குவோமாக, நம்முடைய சாயலிலே மனிதன் உண்டாக்குவோமாக. நம்முடைய சாயலின்படி மனிதன் உண்டாக்கப்படும் பொழுது, அந்த சாயலின்படி அவன் வாழும் பொழுது, தேவனுடைய சாயலை பிரதிபலிக்கும் பொழுது அவனுக்கு அதிகாரம் கிடைக்கிறது. அவன் சகலவற்றையும் ஆண்டு கொள்வானாக. இந்த வாசகத்தை எண்ணி பாருங்கள். ஆதாம் தேவனால் உண்டாக்கப்பட்டான். ஆதாம் ஏவாளும் ராஜாக்களா இருக்க முடியாக உண்டாக்கப்பட்டார்கள். மனிதன் தங்களுடைய ஆசைச்சிகளை ஆளும்படியாக, வெளியே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஆளும்படியாக உண்டாக்கப்பட்டான். அவன் ராஜாக்களா இருக்க, மனிதன் ராஜாவா இருக்க போகிறான். ஆதியா 3 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், அவன் பாவம் செய்த பொழுது உடனடியாக அந்த ராஜாவானவன் இப்பொழுது ஒரு அடிமை என்கிற நிலைக்கு இறங்கி வந்துவிட்டான். ஒரு பாவத்தின் கீழ்ப்படுதலின் கிரியினாலே அந்த தேவனுடைய தோட்டத்திலே, ஏதேன் தோட்டத்திலே தேவனுடைய சத்தமானது அவன் ஆவிலே வருகிறது. அது என்னவென்றால், இந்த விளக்கப்பட்ட கனியை புசிக்காதிருப்பாயாக என்று சொல்லுகிறது. அந்த கீழ்நோக்கி இருக்கக்கூடிய மண்ணால் உண்டாக்கப்பட்ட கூடிய அதனுடைய இழுப்புக்கு அவன் கீழ்ப்படைந்து விட்டான். நம்மிலே ஒரு மண்ணினால் உண்டாக்கப்பட்ட பகுதி ஒன்று உண்டு, ஆவியினால் உண்டாக்கப்பட்ட ஒரு பகுதி உண்டு. அந்த ஆவினால் உண்டாக்கப்பட்ட பகுதியானது தேவனை நோக்கி இழுக்கிறது, மண்ணினால் உண்டாக்கப்பட்ட பகுதி கீழ் நோக்கி இழுக்கிறது. பூமிக்குரிய காரியங்களினால் இழுக்கப்படுகிறது. நாம் பூமிக்குரிய காரியங்களை பயன்படுத்தக்கூடாது என்ற அல்ல. ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்திலே ஆயிரக்கணக்கான மரங்கள் இருந்தது, எல்லா கனிகளையும் புசிக்கலாம் என்று சொன்னார். அந்த ஆகாரத்துக்கு ஒரு ஆசையும் தேவன் தான் ஆதாமிலே உண்டாக்கினார். இன்றைக்கு மனிதனுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆகாரத்துக்குரிய ஒரு வாஞ்சை விருப்பம் தேவன் தான் உண்டாக்கினார். ஆனால் அது தவறான விதத்திலே பயன்படுத்தப்படும் பொழுது அது பாவமாய் மாறுகிறது. ஆகவே ஆண்டவர் ஆதாமை பார்த்து, அந்த ஒரு மரத்தினுடைய கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். அந்த தோட்டத்தில் போய் எந்த கனி வேண்டுமானாலும் புசித்துக்கொள் என்று சொன்னார். ஆனால் புசிக்க கூடாத ஒரு மரம் இருக்கிறது, ஒரு கனி இருக்கிறது. ஆதாம் ஏவாள் அந்த மரத்துக்கு முன்பாக நிற்கிறார்கள். இங்கே அந்த இழுப்பை, அந்த ஈர்ப்பை அவர்கள் உணர்கிறார்கள். தேவன் தம்முடைய நிலையின்படி வாழும்படியாய் சொல்லுகிறார், அது ஒரு ஈர்ப்பு. ஆனால் தன்னுடைய சரீரமானது அதனுடைய ஈர்ப்பை அங்கே காண்பிக்கிறது, அந்த கனியை சாப்பிடும்படியாக. ஆதியாகமம் 3:6 ஏவாள் அந்த கனியை பார்த்து அது புசிப்பு கேட்டதற்கும் கண்களுக்கு பிரியமானதாகவும் இருக்கிறது, சரீரத்துக்கு கவர்ச்சிகரமாக இருந்ததாக அங்கே வாசிக்கிறோம். இதை மனதில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் எவ்வளவோ காரியங்கள் நம்ம ஈர்க்கிறது. நம்முடைய இச்சைகளுக்கு இழுப்பாக இருக்கிறது. தேவன் பல காரியங்கள் உண்டாக்கியிருக்கிறார், அது நம்மை நாம் சந்தோஷிக்கலாம். அதே சமயத்தில் தேவன் விளக்கியிருக்கக்கூடிய காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. அந்த நம்முடைய உணர்வுகள் தேவன் விளக்கப்பட்ட காரியங்களுக்கு அது ஈர்க்கப்படும்படி ஒப்புக் கொடுக்கும் பொழுது நாம் பாவம் செய்கிறோம். நமக்குள்ளாக இருக்கக்கூடிய மனசாட்சியினுடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியாமல் போய்விடுகிறோம். இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தால் ஒரு கால கட்டத்திலே நாம் மிருகத்தை போல மாறிவிடுகிறோம். இயேசு ஒரு முறை குழந்தையை தூக்கி எடுத்தார். பரலோகத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒரு சாயல் என்று சொன்னால் அந்த குழந்தையின் சாயல் தான் என்று சொன்னார். சீஷர்கள் கேட்டார்கள், ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தில் பெரியவனா இருப்பவன் யார்? அவர் ஒரு குழந்தையை தூக்கினார். இந்த குழந்தை தான் பெரிய குழந்தை, தேவனுடைய ராஜ்யத்தில் பெரியது என்று சொன்னார். அந்த சின்ன குழந்தை பரலோகத்துக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு சிருஷ்டி இருக்குமானால் அதுதான் குழந்தையுடைய சாயல். குழந்தை, அந்த குழந்தையை பார்க்கும் பொழுது அந்த கண்கள் பரிசுத்தமான சுத்தமான கண்கள். நாம் பூமியிலே சுத்தமான ஒன்றை பார்க்க வேண்டுமானால், பரலோகத்துக்கு நெருக்கமான ஒரு காரியத்தை பார்க்குமானால் குழந்தைதான். ஆனால் அந்த குழந்தை தன்னுடைய மண்ணால் இருக்க செய்யப்பட்ட பகுதிக்கு அது இசைந்து கொடுத்து கொண்டே இருக்குமானால் அது விலங்கை போல மாறுகிறது. ஆனால் அந்த குழந்தை கிறிஸ்துனுடைய அந்த ஈர்ப்புக்கு செவி கொடுக்குமானால், கீழ்ப்படியுமானால் அது தேவனை போல மாறுகிறது. இந்த உலகத்தை சுற்றிலும் உள்ள அநேக மக்கள் அருவறுப்பான காரியங்கள் செய்கிறார்கள். மிருகங்கள் கூட செய்யாத அளவுக்கு அருவறுப்பான காரியங்களை செய்கிறார்கள். ஆகவே தேவன் மனிதன் உண்டாக்கின பொழுது அவனிடத்திலே சொன்னார், அவருடைய நோக்கம் என்னவென்றால் மனிதனும் மனுஷ்யம் ஆளுகை செய்ய வேண்டும், அவர்கள் அடிமையாக இருக்கக்கூடாது. அடிமை என்று சொன்னால் தேவன் ஒரு காலம் மனிதன் அடிமையா இருக்க விரும்பவில்லை. குற்ற மனசாட்சிக்கு அடிமையா இருக்கக்கூடாது. பயத்துக்கு, அதீரியத்துக்கு, பாவத்துக்கு, இச்சைகளுக்கு, மனிதனுடைய பயத்துக்கு, எந்த காரியத்துக்கும் அடிமையா இருக்கக்கூடாது. நாம் ஜெயாளிகளாக இருக்க முடியாத இருக்க வேண்டும். நாம் எல்லாரையும் எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய வேண்டும். நீங்கள் இந்த அழைப்புக்கு எப்பொழுதுமே தேவன் அழைக்கிற அழைப்புக்கு கீழ்ப்படிவன் என்று சொன்னால், அவருடைய வல்லமையை கேட்பீர்கள் என்று சொன்னால், அதே சமயத்திலே நமக்கு கீழே நோக்கி இருக்கக்கூடிய ஈர்ப்புக்கு இல்லை என்று சொல்லுவோமானால், மறுப்பு சொல்லுவோமானால், நாம் தேவன் நோக்கத்தை நிறைவேற்றலாம் இருப்போம். இங்கே தேவன் எதற்காக மனிதன் உண்டாக்கினார்? அவருடைய தம்முடைய சாயலை பிரதிபலிக்கும் முடியாக உண்டாக்கினார். மனிதன் தேவனுடைய பிரதிநிதியாக இருக்கும் முடியாக அழைக்கப்பட்டிருக்கிறான் அந்த உலகத்திலே. ஆனால் அவன் மிகவும் பரிதாபமாய் தோற்று போனான். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், பிரதிநிதி ஸ்தானாபதி என்கிற வசனம் 2 கொரிந்தியர் 5 சொல்லுகிறார். நாம் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாபதிகளாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 5:20 உங்களுக்கு தெரியுமா? ஒரு தேசத்துக்கு ஸ்தானாபதி அவன் அந்த தேசத்தை பிரதிநிதித்துவமாய் காண்பிக்கிறான். தாய்லாந்தினுடைய ஸ்தானாபதி என்று சொன்னால், அந்த நாட்டின் தூதுவர் என்று சொன்னால், அந்த நாட்டை அவர் ரெப்ரசென்ட் பண்ணுகிறார். அதே போல கிறிஸ்துவின் ஸ்தானாபதி என்று சொன்னால் கிறிஸ்துவை உலகத்துக்கு காண்பிக்கிறவர். அதான் அதனுடைய பொருள். நாம் ஆதியாகமம் 1 வாசிக்கிறோம், மனிதனை நம்முடைய சாயலின்படி உண்டாக்குவோமாக என்று சொல்லும் பொழுது தேவனால் உண்டாக்கப்பட்ட லட்சக்கணக்கான தூதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் யாருமே தேவனுடைய ஸ்தானாபதியா இருக்க முடியாது. அவர்கள் எல்லாரும் வேலை செய்கிறவர்களா இருக்கிறார்கள். அவர்களுக்கு இயற்கை கப்பாற்பட்ட வல்லம் இருக்கிறது. தேவன் சொல்கிறதை செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் தேவனை பிரதிபலிக்க முடியாது. இந்த சுற்றுக்குள்ளே ஒன்றுமே தேவன் சாயலை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கவே முடியாது. ஆனால் கடைசியாக மனிதனை தேவன் உண்டாக்கின பொழுது மனிதன் தேவனை பிரதிபலிக்க முடியும். ஒரு மனிதன் தேவனை பிரதிபலிக்கக்கூடிய மனிதன், அதுதான் தேவனுடைய நோக்கம். தேவன் இந்த சாயலாக உண்டாக்கப்பட்டபடினாலே மனிதனுக்கு தேவனோடு கூட ஐக்கியப்படும்படியாக ஒரு திறன் இருக்கிறது, உள் திறன் இருக்கிறது. அது வேறு ஒரு காரியத்திலேயும் அது திருப்திப்படாது. தேவன் மட்டுமே அதை திருப்திப்படுத்த முடியும். ஆகவே தான் மனிதன் இளைப்பாறலற்று இருக்கிறான். அநேகர் தற்கொலை செய்கிறார்கள். நிறைய பணம் இருக்கிற மக்களும் கூட நிறைய பணம் இருந்தால் எல்லா பிரச்சனையும் தீர்க்கப்படும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் எவ்வளவோ காரியத்திலே மக்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பணம் சம்பாதித்தவர்கள் கடைசியாக அவர் தற்கொலை செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் நாம் சொல்லலாம், தேவனால் அமைக்கப்பட்ட ஒரு வெற்றிடம் மனிதனுக்குள்ளாக நம்ம எல்லாருக்குள்ளாகவும் இருக்கிறது. அது பணத்தினாலேயோ பாலியலினாலேயோ அல்ல வேறு எந்த ஒரு காரியத்தினாலேயோ, பூமிக்குரிய காரியத்தினாலேயோ, ஸ்தானமோ பணமோ ஐஸ்வர்யமோ இதனால திருப்திப்படுத்த முடியாது, நிரப்ப முடியாது. ஆனால் சிருஷ்டிகரே அங்கே வரும்பொழுதுதான் அது திருப்திப்படப்படுத்த முடியும். அவர் மட்டுமே அதை திருப்திப்படுத்த முடியும், அந்த வெட்டெடுத்து நிரப்ப முடியும். மனிதன் அவருடைய சாயலை பிரதிபலிக்க வேண்டும், ஸ்தானபதியாக இருக்க வேண்டும், அவன் கனியுள்ளவனாய் மாற வேண்டும், பெருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே தேவனுக்கு ஒரு ஸ்தானபதி மட்டுமல்ல, இந்த பூமியிலே ஆதாம் மட்டும்தான் முதலாக இருந்தான், ஆனால் அநேகர் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவனை பிரதிபலிக்கக்கூடிய அநேக மக்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவேதான் மனிதன் பழுகி பெருக வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் மனிதன் மிகவும் மோசமான நிலையிலே தேவனை ஏமாற்றி விட்டான், தோற்று விட்டான். அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் உங்களை கேட்டு பாருங்கள், நானும் என்னை கேட்டு பார்க்கிறேன், நாம் கிறிஸ்துவை சரியாக பிரதிபலிக்கிறோமா? நம்மை பார்க்கிற மக்கள் அவர்கள் ஏதோ ஒன்றை நம்மிடத்தில் பார்க்க முடிகிறதா? இயேசு தேவன் எப்படி இருப்பார் என்பதை பார்க்க முடிகிறதா? அல்லது ஒரு நோக்கத்தை அவர் காண முடிகிறதா? நாம் தேவன் நமக்கு கொடுத்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியாவிட்டால், அநேக கிறிஸ்தவர்கள் நான் பார்த்திருக்கிறேன், தெளிவாய் தேவனுடைய நோக்கம் என்ன என்று அவர்கள் தெளிவாக பார்க்கவில்லை. அவர்கள் பாவம் செய்யும் பொழுது, கிறிஸ்துக்கு ஒப்பிடாத ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அவர்கள் வீழ்ச்சியடைகிறார்கள், தேவனுடைய நோக்கத்தை தவறி போகிறார்கள், தேவன் உண்டாக்கின நோக்கத்தை தவறுகிறார்கள். ஆலயத்துக்கு போகிறார்கள், வேதத்தை வாசிக்கிறார்கள், வாரத்துக்கு ஒரு முறை போய் பாடி தேவனை துதிக்கிறார்கள். அவளெல்லாம் நல்லதுதான், ஆனால் அதனுடைய நோக்கம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நாம் இயேசுனுடைய தேவனுடைய ஸ்வாவத்தை நாம் பிரதிபலிக்க வேண்டும். இதுதான் நாம் பரிசுத்தாவியர் இல்லாமல் இதை செய்ய முடியாது. பெந்தகோஸ்தே நாளிலே பரிசுத்தாவியன் வந்த பொழுதுதான் அந்த உண்மையான நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய நிலையிலே வருகிறான். தேவன் மனிதன் உண்டாக்கும் பொழுது ஒரு திட்டம் வைத்திருந்தார். அந்த திட்டமானது அது அழிந்து விட்டது. பிசாசு உள்ளே வந்தான், ஆதாமை பாவம் செய்ய வைத்தான், தேவனுடைய நோக்கம் அங்கே கெட்டு விட்டது. மீண்டுமாய் அதை திரும்ப புதுப்பிக்கிறார். மீண்டுமாய் இயேசு இந்த பூமிக்கு வந்து மனிதனை அந்த இடத்துக்கு உயர்த்துகிறார். அப்பொழுது தேவனுடைய அந்த உண்மையான நோக்கம் நிறைவேற்றப்பட முடியும். ஆகவே தேவனுடைய நோக்கத்தை நாம் வரைந்தால் அது ஒரு நேரான ஒரு கோடாக இருக்காது, அது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே. ஆதாம் வளர வேண்டும் என்ற தேவனுடைய நோக்கம் இருந்தது, தேவனுடைய சாயல வளர வேண்டும். ஆனால் அந்த மேலே போய் கொண்டிருக்க கோட்டிலிருந்து ஆதாம் கீழே விழுந்து விட்டார், கீழே விழுந்து விட்டார். இங்கிருந்து கிறிஸ்து வந்தார், அவர் மீண்டுமாய் நம்மை மேலே தூக்குகிறார், தேவனுடைய உண்மையான மூல நோக்கத்திற்கு நம்மை உயர்த்துகிறார். அது மேலே தொடர்ந்து போய் கொண்டிருக்கக்கூடியதான ஒரு கோடு அல்ல, இல்ல அது மேலே போய் கீழே விழுந்து மீண்டுமாய் கிறிஸ்து நம்மை ரட்சிக்க முடியாது வந்த பொழுது அந்த கோடு மேலே போகிறது, மேலே அந்த நிலைக்கு கொண்டு வந்து தேவன் ஆரம்பத்திலே தேவன் ஆதாமை எந்த நோக்கத்துக்கு உண்டாக்கினோர் அந்த இடத்துக்கு மேலே வருகிறான். இங்கிருந்து தொடர்ந்து நாம் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றலாய் போய்கொண்டே இருக்க வேண்டும், மேல் நோக்கி போகக்கூடிய கோட்டிலே போய்கொண்டே இருக்க வேண்டும். அநேக கிறிஸ்தவர்கள் இதை விளங்கிக் கொள்ளாதபடினாலே அவருடைய ரட்சிப்பு என்பது கீழே வந்து விட்டது, மேலே மேலே போய் இருக்கிறது, அவள் வாழ்க்கை கீழே வந்து மேலே போய்விட்டது, அதற்கு பிறகு வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது. அவர்கள் எண்ணுகிறார்கள், இப்பொழுது தேவனுடைய நோக்கம் நாம் மற்ற மக்களுக்கு எல்லாம் ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும், அவர் நம்முடைய பாவங்களுக்கு மறித்தார், இவெல்லாம் அற்புதம் தான். ஆனால் முழு நோக்கம் அந்த மேலே கொண்டு வந்த நோக்கம் என்னவென்றால், நாம் தேவனுடைய மூல நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அது நிறைவேற்றப்படவில்லை என்றால் நாம் சொல்லலாம் நம்முடைய மீட்பினுடைய பெரும் பகுதி அது நிறைவேற்றப்படாமலே போய்விடுகிறது. நாம் பெற்றுக்கொண்ட எல்லாம் பாவ மன்னிப்பு, சுத்திகரிப்பு, நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்படுதல் பாவத்திலிருந்து, இப்பொழுது அது மட்டும் நாம் பெற்றிருந்தால் நாம் தேவனுடைய நோக்கத்தை நாம் விளங்கிக் கொள்ளவில்லை. நீங்கள் ஒரு சாப்பாட்டு அறைக்கு செல்கிறீர்கள், அதை நன்றாக சுத்திகரிக்கிறீர்கள். அதனுடைய நோக்கம் என்ன? அங்கே அலங்கரிப்பதற்காக இல்லை, அங்கே உள்ள பாத்திரங்கள் எல்லாம் நாம் அலங்கரிப்புக்காக வைப்பதில்லை. அதிலே ஒரு திரவத்தை ஊற்றுவதற்காக பாத்திரங்கள் இருக்கிறது. அது பாலாக இருக்கலாம், தண்ணீராக இருக்கலாம், அல்லது காஃபியாக இருக்கலாம், டீயாக இருக்கலாம். ஆனால் அந்த கப்பை நாம் சுத்திகரிப்பதற்குரிய நோக்கம் என்னவென்றால், அது கப் வந்து காஃபி டீ பிடிக்க வேண்டும். அதே போக தேவனுடைய முழு நோக்கம் நம்ம சுத்திகரிப்பது மட்டுமல்ல, எதற்காக சுத்திகரிக்கிறார் என்றால், கடைசியாக அவரை நம்ம அந்த இடத்துக்கு கொண்டு வந்துவிட்டு தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியாக விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கையில். அது இங்கே விளக்கப்பட்டிருக்கிறது. மனிதனை நம்முடைய சாயலாக உண்டாக்குவோமாக. ஆதாம் தோற்று விட்டான், கிறிஸ்து மீண்டும் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டார். இப்பொழுது நான் தேவனுடைய சாயலை பிரதிபலிக்க வேண்டும், மற்ற மக்களுக்கு நான் இயேசுவின் சாயலை கண்பிக்க வேண்டும். தேவன் எப்படி இருக்கிறார் என்பதை என்னுடைய அழைப்பில் இதை நான் பார்க்கிறேன். நான் விழுந்தாலும் தோற்று போனாலும் இந்த அழைப்பிலே நான் சொல்கிறேன், ஓ நான் மிகவும் மோசமாக தேவனிடத்தில் வீழ்ச்சியடைந்து விட்டேன், நான் தேவனுடைய நோக்கத்தை வீழ்ச்சியடைந்து விட்டேன், நான் மீண்டும் தேவனத்தில் வர வேண்டும், நான் எனக்கென்று தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே நீ ராதாமு கண்டு வைத்திருந்த அந்த முழு நோக்கம் ஆண்டவரே அதை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன் என்று சொல்லி வர வேண்டும். அப்பொழுது கிறிஸ்துக்குள்ளாய் நான் பெற்றுக்கொள்வோம். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இரண்டு இழுப்புகள் அங்கே இருக்கிறது. நம்முடைய சரீரத்தினாலே கீழ் நோக்கி இருக்கக்கூடிய ஈர்ப்பு, நாம் பெற்றுக்கொண்ட ஆவியினாலே மேலே இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு, நம் மனசாட்சியிலே நம்மை உயர்த்துகிறது பரத்துக்குரிய காரியங்களுக்காக. இங்கேதான் எனக்கு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை தேவை. நான் ஆண்டவருக்கு மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்புக்கு நான் கீழ்ப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். பவுல் ஒரு முறை சொன்னார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதற்கு அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாக தொடர்கிறேன் என்று சொல்கிறார். தேவன் நோக்கத்தோடு கூட அழைத்தார் என்பதை போல அறிந்திருந்தார். ஆகவே தேவன் நம்மை குறித்து வைத்திருக்க நோக்கம் ஏதோ ரட்சிக்கப்பட்டு மக்களை ரட்சிப்புகளை விடுத்து சபையை கட்டுவது அல்ல. தேவனுடைய நோக்கம் என்பது அவர் ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய சாயலை பிரதிபலிக்க வேண்டும், ஆளுகை செய்ய வேண்டும். அந்த ஸ்தானத்திலிருந்து அந்த நிலையிலிருந்து தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி சபைகளை கட்ட வேண்டும். ஆகவே தேவன் ஒரு வேலைக்காரன் தேவைப்பட்ட அப்படின்னாலே அவர் ஆதாமை உண்டாக்கவில்லை, அவருக்கு லட்சக்கணக்கான தூதர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அந்த தோட்டத்தையும் பார்ப்பதற்கு ஆள் வேண்டும் என்று தேவன் ஆதாமை உண்டாக்கவில்லை. ஆதாமை உண்டாக்கின நோக்கம் அவனோடு கூட ஐக்கியப்பட வேண்டும் என்பதுதான். ஆகவே தான் ஆதாமை உண்டாக்கின உடனே அது ஏழாம் நாள். ஆகவே ஆதாமை பொறுத்தவரை அது உனக்கு லீவு நாள், விடுமுறை நாள், ஓய்வு நாள். எதற்கென்று சொன்னால் தேவனோடு ஐக்கியப்பட முடியாது. ஆதாம் கவனி, உன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் என்னோடு கூட உள்ள ஐக்கியம். நான் உன்னோடு ஐக்கியப்பட விரும்புகிறேன். அப்பொழுது மட்டுமே நீ என்னுடைய சுபாவத்தை நீ பிரதிபலிக்க முடியும். ஒரு பல்ப் எரிய வேண்டுமானால் நீங்கள் அந்த பிளக்கிலே போட வேண்டும். அதே போல தேவனோடு கூட தொடர்பு கொண்டால் தான் அவருடைய சுபாவத்தை நாம் வெளிப்படுத்த முடியும். மனிதனுக்கு அந்த திறமை இருக்கிறது, தேவனுடைய சுபாவத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு திறமை இருக்கிறது, ஆனால் தானாக செய்ய முடியாது. அந்த திறமை இருந்தாலும் தேவனோடு கூட இணைக்கப்படும் பொழுதுதான் அந்த வல்லமை கிடைக்கிறது. தானாகவே அந்த பல்பு எரிய முடியாது, ஆனால் பல்பு மின்சாரத்தோடு தொடர்புபடுத்தப்படும் பொழுது அது எழுகிறது, மின்சார சக்தி அதில் பாய்ந்து செய்கிறது, அந்த பல்ப் எரிகிறது. இதே போலதான் தேவன் ஆதாமையும் ஏவாளையும் ஒரு வாழ்முறையை விரும்பினார். தம்மோடு கூட தொடர்பு கொண்டு அவர்கள் இருந்து பிரகாசிக்கும்படியாய் விரும்பினார். அவர்கள் மூலமாக அவர் வெளிப்பட்டார். அங்கேதான் ஆதாமும் ஏவாளும் தோற்றுவிட்டார்கள். ஆகவே தேவன் நம்மை பார்த்து நம்முடைய சரீர இச்சைகள் எல்லாம் நாமவே மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்பதில்லை. நாம் பாவத்தை அவருடைய வல்லமினாலே மேற்கொள்ள வேண்டும். என்னோடு கூட தொடர்பு கொள், என்னுடைய ஆவியானவர் உனக்குள்ளாக வந்து உன்னுடைய இருதயத்தை விடுதலையாக்க முடியாய் கேள் என்று சொன்னார். இப்பொழுது எந்த ஒரு திறமையும் இல்லை, அந்த பல்ப் எரிகிறது போல நாம் தேவ சுபாவத்தை பிரதிபலிக்க முடியும். தேவன் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் ஆதாம் வாழ விரும்பினார். ஆனால் தேவ வாழ்க்கையை நீங்களும் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமீன்.